நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
சரி, உங்களுடைய சங்கீத வாழ்க்கையிலிருந்து அடுத்த பகுதி பார்ப்போம். குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் என்று சொல்வார்கள். இயக்குனர் கே பாலச்சந்திரன் அவர்களால் நீங்கள் சின்னத்திரையிலே நடிப்பதற்கு முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். ஒரு குறைபாடு உங்களிடம் அவர் கண்டார் என்று அறிகிறேன். ரொம்ப எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் காட்டாதீங்கம்மா, கொஞ்சம் குறைச்சிருங்க, அந்த மாதிரி நீங்கள் இயல்பாக நடிக்காமல் குறைத்து நடியுங்கள் என்பதே ஒரு பாரம் இல்லையா? அவருடன் நீங்கள் பல முயற்சிகளில் ஈடுபட்டிருந்திருக்கீர்கள். சஹானா மட்டுமல்ல, நான் அவள் இல்லை என்று பின்னர் ஒரு திரைப்படம், அந்த அனுபவங்களை எமது நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
அல்ல, நான் அவள் இல்லை வந்து அதுவும் ஒரு டிவி தொடர் தான் சார். சஹானா மாதிரி அதுவும் ஒரு டிவி தொடர் தான். அவரோட கடைசி படம் பொய்யில நடிச்சிருந்தேன். படம்னா அவரோட கடைசி படம் பொய், 101வது படம் தான். நான் சொன்னேன், எனக்கு நான் ரொம்ப குரு லக்கின் அந்த மாதிரி நிறைய விதங்கள்ல வந்து அவர் எங்க அப்பாவை ஞாபகப்படுத்தினார். அவருடைய ஒரு சொல்லி கொடுக்குற முறை, அவருடைய எதிர்பார்ப்புகள். கேபி சார் அவரோட எதிர்பார்ப்பு வந்து, நீங்க வந்து நல்லா நடிக்கலன்னா கூட பொருட்படுத்த மாட்டார், ஆனா நீங்க வந்து ஒரு ஏமாத்து வேலை பண்ணாதவருக்கு பிடிக்காது. நடிக்க தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறது, வினயம் இல்லாம நடந்துக்கிறது, சோம்பேறித்தனமா இருக்கிறது, அவர் வந்து அப்செட் ஆயிடுவார். இது என்னோட அப்சர்வேஷன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அவர் வந்து கடிந்து கொண்டதே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து சங்கீதம் ஞாபகம் எல்லாம் இருக்குமே ஒழிய, ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்ப இருந்தது வந்து எனக்கு பெரிய டைலாக் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது.
கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னன்னு சொன்னால், நீங்கள் மாபெரும் நாடக கலைஞர் கிரீஷ் கர்நாட் அவர்களுடன் தான்
அமிர்தம் படம்
அதுல நடித்திருக்கீங்க.
சினிமால வந்து பிரிச்சு பிரிச்சு சின்ன சின்னதா தான் எடுப்பா. சோ அந்த மெமரிய வந்து அந்த போர்ஷனுக்கு மட்டும் நீங்க வச்சிருந்தா போற. இப்ப சஹானால ஒரு ரெண்டு பேஜ் டயலாக் எல்லாம் நான் வந்து யம பிரயத்தனம் பண்ணிருக்கேன். இப்ப நீங்க அந்த பினிஷ்டு ப்ராடக்ட் எப்படி பாக்குறீங்கன்னா, ஹேட்ஸ் ஆஃப் டு கேபி சார். ஏன்னா நான் நடுங்கி போயிடுவேன். கார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும் ஷூட்டிங்ல இவர் வந்து இந்த சீன் எடுக்க போற, இந்த பேஜ் இருக்கு, ரெண்டு பேஜ் இருக்குன்னு. அப்பல இருந்து ஆரம்பிக்க எனக்கு வயத்த கலக்கல். நான் நேரம் மேக்கப் ரூம்ல போயிட்டு மேக்கப் மேன்ட்ட, நீங்க என்னத்தையோ மேக்கப் போட்டுக்கோங்க, என்ன ஆளை விடுங்கோ, நான் முதல்ல இதை பாக்கணும் பாக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து பாடம் பண்ணுவேனோ பண்ணுவேனோ பண்ணுவேனோ. ஐயோ, அதுக்கு வந்து கேபி சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். அவர் எனக்கு ஒரு க்ளூ கொடுத்தார். எப்பவுமே ஒரு எழுத்து எழுதும் போது கோர்வியா தான் எழுதுவா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காலையில நான் எந்திரிச்சேன், எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவோம், நம்ம கோர்வியை மடிச்சு வைப்போம். See, there is a logical sequence to this. அப்புறம் என்ன செய்வோம், போய் பல் விளக்குவோம். பல் விளக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறது, சம்திங் we will do. So there is a logical sequence to this. அந்த லாஜிக்கல் சீக்வன்ஸை ஃபர்ஸ்ட் பிடி அப்படிம்பார். அதை பிடிக்கும் போது என்ன ஆகுது, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அது ஈஸியா இருக்க ஆரம்பிச்சது. ஒரு முறை பிரகாஷ் ராஜோட அந்த சஹானால பண்ணும்போது ஒரு பெரிய சீக்வன்ஸ், சிங்கிள் ஷார்ட் சீக்வன்ஸ், அவர் பழக்கிறார் பிரகாஷ் ராஜ், அவர நாடக கலைஞர் வேறையா, அவருக்கு இந்த ட்ரிக் எல்லாம் தெரியுமா அப்படின்ற அவர். இதுக்கப்புறம் இது வருது, அது வருது, அது வருது, அவர் போற ஸ்பீடு. நான் இங்க நடுங்கி போயிட்டேன். நான் நேரம் ரூம்குள்ள போயிட்டு கதவு தப்பா போட்டுட்டேன். வந்து உட்காந்து பாடம் பண்ணிட்டு இருக்கேன், மொல்ல கதவை திறந்துட்டேன். கேபி சார் நான் என்ன பண்றேன்னு பாத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு பாத்துட்டு நேரம் உள்ள வந்து, ஐ லைக் யுவர் சின்சியாரிட்டி அப்படின்றாரு. அப்புறம் சில காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே நடிக்கிறது இப்படி எல்லாம் இருக்கும். அப்ப அந்த சீனுக்கு பிரகாஷ் ராஜ் சார் என்ன பண்ணார், சரிம்மா இந்த போர்ஷன் வரும்போது நான் வந்து இந்த டம்ளர் எப்படி எடுக்கிறேன், அந்த டம்ளர் எடுத்தேன்னா அந்த லைன் வரணும்ன்றது உங்களுக்கு க்ளூ. இப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அது வந்து தட் பிகேம் பெரிய ஒரு ஹெல்ப் ஆச்சு. சோ அதுக்கப்புறத்துல இருந்து லாங் டைலாக் இருந்தா ஃபர்ஸ்ட் அந்த லாஜிக்கல் சீக்வன்ஸ் அதுல பாத்துக்கிறது. அப்ப நமக்கு அது மனசுல அது ஏறும் போது ஆட்டோமேட்டிக்கா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தானா இட் ஃபால்ஸ் இன் டு பிளேஸ். அப்படிதான் நான் பாடம் பண்ணேன்.
நீங்கள் ஒரு பாடகர், இப்பொழுது ஒரு திரை நடிகர். இந்த இரண்டு கலை வடிவங்களிலும் உங்களுக்கு பிடித்தமானது எது, சிரமமானது எது?
பிடித்தமானது வந்து சங்கீதம் தான்.
அது ரத்தத்தில் ஊறி இருப்பதால?
ரத்தத்தில் ஊறி இருப்பதால் மட்டும் இல்ல, என்னமோ தெரியல, ஒரு நாலஞ்சு நாள் நான் பாடலன்னா, திஸ் இஸ் சம்திங் ஐ ஹவ் அப்சர்வ்ட் வித் மீ, ஒரு அஞ்சாறு நாள் நான் பாடல அப்படின்னா ஒரு மாதிரி நான் மூடி ஆயிடுறேன். அது பாடுது அப்புறம் டக்குன்னு அது ரிலீஸ் ஆகுது. ஆனா என்னுடைய தந்தை இருந்த போது நாடகம் அப்படின்ற கலை தான் எனக்கு தெரப்பியா மாறிச்சு, மாறி என்னை திருப்பி சங்கீதத்துக்கிட்ட கொடுத்துச்சு. சோ மனசுல எனக்கு எப்பவுமே அந்த ஃபீல்டுக்கு ஒரு நன்றி உணர்வு எப்பவுமே இருக்கும். ஏன்னா எங்க அப்பா கிட்ட நான் ரொம்ப க்ளோஸு. அப்ப எனக்கு வந்து நான் ரொம்ப ஒரு ட்ரோமால போயிட்டேன் அவருடைய இறப்புக்கு பிறகு. அப்பதான் இந்த சஹானா வந்து அதுதான் எனக்கு தெரப்பியா மாறிச்சு. அது தெரப்பியா மாறி ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுத்து, என்னுடைய தந்தையுடைய இழப்புடைய ஏக்கம் வந்து அது ஒரு பலமா மாறிப்போச்சு. அந்த ஒரு இழப்பு வந்து எனக்கு பிறகு பலமா மாறிப்போச்சு அந்த ஏக்கம். இப்ப நான் பாடும்போதும் சரி, நான் எப்ப வேணா ஐ கேன் ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் மை டாட், நான் எப்ப வேணா அப்பாட்ட பேசலாம், அப்பா எங்க வேணா இருக்கார், உங்க எல்லார்கிட்டையும் இருக்கார். நீங்க அப்பாவோட ஃபேன்ஸ்னும் போது நானும் அதே ஃபேன் கிளப்ல தான் இருக்கேன். எங்க அப்பா வந்து சுத்திக்கிட்டே தான் இருக்கார், என் கூடவே தான் இருக்கார். அப்ப அது பலமா மாறிப்போச்சு.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடிக் கொண்டிருப்பவர் கர்நாடக இசைக்கலைஞர், நாடக திரைப்பட நடிகை, இசை ஆசிரியை என பன்முகம் கொண்ட அனுராதா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்.
உங்கள் அப்பா இருக்கும் இடம் சிட்னிக்கு வருகிறீர்கள்.
அப்பா பைசென்டினரி இயர் ஆஃப் ஆஸ்திரேலியாவுக்கு லார்ட் ஹேர்வுட் வந்து அப்பாக்கு போன் பண்ணி அப்பா ஃபிக்ஸ் பண்ணாரே அடலைட் மியூசிக் ஃபெஸ்டிவல்ல, பைசென்டினரி இயர் ஆஃப் ஆஸ்திரேலியா.
ஆனா நீங்க இது முன்னாடி ஆஸ்திரேலியா வந்திருக்கீங்க இல்ல?
ஆமா, 2004 ஜூலைல அப்பதான் சஹானா முடிஞ்சது.
சிட்னிக்கு இரண்டாவது தடையாக வருகிறீர்கள். இந்த முறை உங்களது ரசிகர்களுக்கு என்ன புதிதாக கொண்டு வருகிறீர்கள்?
ஹோப்ஃபுல்லி என்னோட சங்கீதத்தை, ஏன்னா நாளுக்கு நாள் சங்கீதம் மெருகேறிண்டே வரும், அது மாறுபட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி மெருகான சங்கீதமா கொண்டு வரணும்னு மனசுல ஒரு ஆசை இருக்கு. ஆர்கனைசர்ஸும் ஒரு ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் வச்சாங்க, முக்கால்வாசி தமிழ் பாடல்களா இருந்தா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு. ஒரு தமிழ் பெண்மணியா இருந்தது கண்டிப்பாக அது என்னோட பொறுப்பு, ஆஸ் வெல் அஸ் பிறப்புரிமை. கண்டிப்பாக நிறைய தமிழ் பாடல்கள் இருக்கும், ஆனா என்னுடைய பரம்பரை குரு தியாகராஜ சுவாமி, இன்னைக்கு நான் உயிர் வாழறது ஏதோ ரெண்டு வேளை சாப்பிட முடியுது இருக்கிறேன் அப்படின்னா அது அவராலதான். அதனால அந்த மதிப்புக்கு நான் ஆர்கனைசர்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணினேன், ஒரே ஒரு தியாகராஜ கீர்த்தனை பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தே வர் வெரி கிரேஷியஸ். அதனால முக்கால்வசி எல்லாமே தமிழ் பாடல்களாக இருக்கும். பாரதியார், பாரதிதாசன், MS அம்மாவுடைய தமிழ் பாடல்களும் இருக்கும். மனசுல ஒரு ஆசை இருக்கு, சாந்தி நிலவ வேண்டும்னு பட்டமாமா பாடிட்டாங்க இல்லையா, அது பாடணும்னு மனசுல ஒரு ஆசை இருக்கு. கடவுளோட அனுகிரகத்துல அது எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு என்னோட பிரார்த்தனைய முன்வைக்கிறேன்.
மேடையிலே சின்ன ரசிகர்கள் உங்களை வந்து பார்ப்பார்கள், கேட்பார்கள். MS சுப்லட்சுமி அம்மா பாடின பாடல்களை பாடுவீர்கள் என்று கூறியிருந்தீர்கள். ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள், ராஜாஜி அவர்கள் எழுதிய குறையொன்றும் இல்லை என்ற பாடலை உங்களுக்கு மிகவும் விருப்பமான பாடல் என்று பல மேடைகளிலே பாடியிருக்கிறீர்கள். எனக்கு MS சுப்லட்சுமி அம்மா பாடிய பாடல்களிலே கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வரியில் காற்றினிலே வரும் கீதம் என்ற பாடல் எனக்கு பிடிக்கும். இந்த பாடல்களின் சில வரிகளை நமக்காக பாடி காட்டுவீர்களா?
கண்டிப்பாக. காற்றினிலே வரும் கீதமும் ரெண்டு லைன் பாடுறேன், குறையொன்றும் இல்லையும் ரெண்டு லைன் பாடுறேன்.
ஆத்தரி காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், கண்கள் பனித்திட பொங்கும் கீதம், கண்கள் பனித்திட பொங்கும் கீதம், கல்லும் கனியும் கீதம், காற்றினிலே வரும் கீதம். குறையொன்றுமில்லை. மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா.
மிக்க நன்றி அனுராதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே. உங்களது வருகைக்காக சின்னி ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். சின்னி மேடைகளிலே உங்களை சந்திப்போம். அதுவரை அன்பும் நன்றியும் வணக்கமும்.
அன்புடன் இவ்வளவு அழகா நீங்க என்ன பேட்டி கண்டிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். நானும் அதே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நானும் சரி, என்னுடைய பக்கவாதிகளும் சரி, டாக்டர் பத்ரிநாராயணன் வயலின் கிளர அண்ட் மன்னார் கோயில் திரு பாலாஜி அவர்கள் ரெண்டு பேருமே பெரிய மியூசிஷியன்ஸ். மிக்க நன்றி இவ்வளவு தூரம் என்னை அழைத்து இந்த பேட்டியை கண்டதுக்கு. நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.